கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேங்க்ஸ் கிவிங் டேல கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நாம் நினைவு கூறுகின்றோம். நாம் கேட்ட வண்ணமாக இது ஒரு நாள் நடைபெறுகிற சம்பவம் அல்ல, நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு ஆராதனை என்பதையும் சாட்சி நேரத்தின் போது பலர் அதை வலியுறுத்தினார்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். தேங்க்ஸ் கிவிங் டேல ஒரு மூன்று காரியங்கள் கிறிஸ்டியானிட்டி உள்ள செய்யலாம், ஆனால் அதை முக்கியத்துவம் கொடுக்காமல் காணப்படுகின்ற இல்லாட்டா அது மறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மூன்று காரியத்தை ரொம்ப சிம்பிளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த மூன்றும் இல்லாத ஒரு நன்றி அறிவிப்பில் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இந்த மூணை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய தேவன் சில காரியங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க அதில் வைராக்கியம் உள்ள தேவன் பார்த்துடுங்க. நம்ம அந்த அவைகளை விட்டுட்டு மீதி இப்போ முழங்காலேயே நான் வந்து 24 மணி நேரம் நிற்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. வாயினால ஆண்டவரை நான் கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறதுனால பயனில்லை. என சில காரியங்கள் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க. அத நான் செய்யல கொடுக்கலன்னு வச்சுடுங்களேன், அது ஒரு கனி கொடாத ஒரு மரமாகத்தான் தேவன் பார்க்கிறார். ஆனால் இந்த மூன்று குறிப்புகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உபாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் முதல் 11 வசனங்கள். உபாகமம் 26 அதிகாரம் முதல் 11 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அதுல ஆண்டவர் மோசேக்கு சொல்லி மோசே சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எப்ப நீ புசித்து திருப்தியாகி இருக்கிற, நன்றி உள்ளவனாக இருக்கிற, கத்து கொடுத்த தேசத்துல நீ வாழ்கிற, வாழும் போது நல்லது நீங்க ஆண்டவர் அழகாக சொல்லுகிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல நீ பிரவேசிக்கும் போது, குடும்பமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, சந்தோஷமாக இருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வரத்தில் எல்லாம் முத்தர் பலன். ஆண்டவர் அழகாக சொல்றாங்க, இது அவங்க கேட்கிறாங்க என்கிட்ட. இப்ப ஆண்டவர் கேட்காத நிறைய காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போம். கேட்காத நிறைய காரியங்களை என்ன மாதிரிப்பட்ட ஊழியர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சில காரியங்கள், ஊழியத்தை இப்படி பண்ணணும், ஜபத்தை இப்படி பண்ணணும், உபவாசிக்கும் போது இப்படி பண்ணணும், அப்படியெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப பரவசமாக இருக்கும். ஒரு முறை நம்முடைய மத்தியில ஊழியத்துக்கு வந்த ஒரு ஊழியக்காரர் அவருடைய ரெண்டு முட்டையும் காட்டி தந்தார். அப்படி காய்ச்சி கருத்து அப்படி ஒரு மாட்டுக்கு இது மாதிரி எப்படி இருந்துச்சு. அப்பாதான் அவர் சொன்னார் என்னன்னா, மணலை போட்டு மணல்ல முட்டி போட்டு ஜபிப்பேன்னு சொன்னார். உடனே நமக்கு எப்படி தோணும்னா, பாரு நான் வந்து முட்டங்காலே போட மாட்டேங்கிறேன், அவர் வந்து பாரு மணல் போட்டு அதுல முழங்கால் பட்டி போடுறாரு, ரத்தம் வருமா அப்படின்லாம் அவர் சொன்னார். இது நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். காரணம் என்னன்னா, அவருடைய பக்தி, அந்த பரவசம், அவருடைய வாஞ்ச, இதெல்லாம் அட்ராக்டிவா இருக்கும். ஆனா இதுல எல்லாம் நம்ம காரியத்தை செலுத்தும் போது தேவன் விரும்புகின்ற காரியங்களை நம்ம விட்டுட்டோம்னு வைங்களேன், நீங்க மண்ணில இல்ல கத்தியில நீங்க முழங்கால் படி போட்டாலும் அது தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால தேவன் என்ன சொல்றாரு, மோசே ஆண்டவருக்கு இதெல்லாம் தேவையா, கொஞ்ச நேரம் யோசித்து பார்ப்போமே, ஏன் ஆண்டவர் இதை கேட்கிறாருன்னு கூட எண்ணலாம் நீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா உன் ஜனத்துல நீ சொல்லு, அவங்களுடைய வரத்தில் எல்லாம் முதல் பலன் கவனிச்சிடுங்க கர்த்தருடையதுன்னு. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியுடைய அந்த ஆவிக்குரிய நிலையை நீங்க பாத்தீங்கன்னா, இட்ஸ் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, கர்த்தருடையதுன்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறோம்னா, இங்க கொண்டு வச்சது இதைத்தான் நம்ம நினைக்கிறோம். இப்ப முதற் பலன் கர்த்தருடையது. ஆனா ஆண்டவர் என்ன அழகாக சொல்லுகிறார், அந்த முதற் பலன் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அத ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு பிறகுன்னு வச்சுட்டீங்களேன், மோர் தென் 5000 இயர்ஸுக்கு பிறகு அவங்க வந்து அவர் நேசித்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன சொன்னாருன்னா, என்னுடைய வீடு ஜப வீடா இருக்கிறது, நீங்கள் அதை கள்ளர் குகை ஆக்குகிறீர்கள் என்று சொன்னார்.
அதை காட்டிலும் இப்ப மோசமான நிலைமை தான் போயிட்டு இருக்கும் பாத்துட்டீங்க கிறிஸ்டியானிட்டியில. நான் இதை சொல்றதுனால நீங்க என்னையும் அதுல உட்படுத்திக் கொள்ளுங்க. We are in the same boat. என்ன சொல்ற பாருங்க, ஆண்டவர் கர்த்தருடையது என்ன, எது முதற் பலன் கர்த்தருடையது. ஆண்டவர் கேட்கிறார், இது நீ எனக்கு தான் தரணும் அப்படின்றது. அப்போ நம்ம வந்து முழங்கால ஊசியில நிக்கிறதோ அல்லட்டா பட்டினி கிடக்கிறதையோ இது அல்ல ஆண்டவர் எதிர்பார்ப்பது. என்ன எதிர்பார்க்கிறார், எப்ப உன்னை நான் பிளஸ் பண்ணும்போது அந்த முதற் பலன் இருக்குது இல்லையா, அது கர்த்தருடையது, அது என்னுடையதுன்ற. சரி, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நீ அதை எடுத்துட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். இப்ப நமக்கு இந்த இடம்தான், கவனிச்சிடுங்க, இந்த இடம்தான் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியன் இடத்துக்கு. நல்லா கவனிச்சிடுங்க, இன்னைக்கு ஏன் இப்படி கிறிஸ்டியானிட்டி ஆச்சுது அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசாரியர்கள் அல்லட்ட டீச்சர்ஸ் அல்லட்ட பாஸ்டர்ஸ் அல்லட்ட லீடர்ஸ் அல்லட்ட உங்களுக்கு தந்திருக்கிற இந்த விதமான காரியங்களை நீங்க பார்க்கும்போது, நமக்கு இதுல இந்த மந்தையில் இந்த மேய்ச்சலில் திருப்தி கிடையாது. நான் இதை தவறா சொல்றேன்னு நினைக்காதுங்க. இன்னைக்கு இந்த தடவை கூட பாருங்களேன், ரெண்டே ரெண்டு வாரம் தான் இந்தியாவுக்கு போனேன். இந்த ரெண்டு வாரத்திலையும் நம்ம ஃபேமிலிஸ்ல ஒரு 10 ஃபேமிலிஸ் நான் போயிருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கணும்னு நினைக்கிறேன். நான் போகும்போது நான் சும்மா இருக்க மாட்டேன் இல்லையா, நான் பேசும்போது அவங்க பேசும்போது எனக்கு தெரியும். எதை சொல்றேன்னா, ஆண்டவர் அழகாக சொல்றாரு, தேவனுக்கு கொடுத்த ஸ்தலம் அது எருசலேம் அல்ல. நீ சீலோர்ல இருப்பேன்னா சீலோர்ல, நீ இன்னைக்கு மேசிடோனியாவில் இருப்பேன்னா மேசிடோனியாவில். தேவன் உனக்கு கொடுத்த ஒரு ஸ்தலம் அந்த திருச்சபை. அந்த இடத்துல தேவன் உனக்கு தந்திருக்கிற ஆசாரியன், அவன் ஏலியா இருக்கலாம், அவன் ஒருவேளை எஸ்ராவா இருக்கலாம், அவன் ஒருவேளை யோசுவாவா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உனக்கு கொடுத்த ஆசாரியன் இடத்துல அதை கொண்டு போயிட்டு, கவனிச்சுடுங்க, ஆசாரியத்தில் கொண்டு போய் கொடு. ஆசாரியன் என்ன செய்யணுமா, அதை பலிபடுத்துக்கு முன்னால வைக்க கடவுள். இன்னைக்கு நமக்கு பலிபீடம் இல்லட்டாலும் ஒரு பீடம்னாவது ஆல்டர்னாவது வச்சிருக்கோம், அதுக்கு முன்னால வைக்க கடவுள். இத வச்ச உடனே கவனிச்சிடுங்க, ஆசாரியன் அதை கொண்டு வைத்ததும் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம சொல்ல வேண்டுமா, என்ன சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அறிக்கையிடுகிறேன். நம்ம அறிக்கை பண்ணணுமா, என்ன அறிக்கைன்னா, இம்மட்டும் என்னை நடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லணுமா. அப்ப கவனிச்சிடுங்க, இன்னைக்கு ஒரு வாழ் முதற் பலனை கொண்டு வராங்கன்னா அது ஒரு பியூட்டிஃபுல் சர்வீஸ். என்னது, ஒரு ஒரு ஊழியன் அதை வாங்கணும், அங்கு கொண்டு வைக்கணும், அந்த நபர் என்ன செய்யணுமா, சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும், இதுவரையிலும் என்னை நடத்தி கொண்டு வந்த தேவன், இதுவரையிலும் எனக்கு உண்மையாக நன்மைகள் செய்த தேவன். இது அறிக்கை செய்யணுமா, கவனிச்சுடுங்க, பொருள் அங்க இருக்குது, அறிக்கை செய்யணுமா. ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்கறத பத்தி நம்ம பேசணும்ல, அதுக்காக. அப்ப இந்த அறிக்கை செய்யும் போது எதையெல்லாம் சொல்லணுமா, நீங்க பட்ட சிறுமைத்தனம், நீங்க அனுபவித்த கஷ்டங்கள், உங்களை கடினமாக நடத்தின காரியங்கள் சம்பவங்கள், இவைகளை எல்லாம் நினைவு கூற வேண்டுமா. முதற் பலனை கொண்டு வைத்து விட்டு இதையெல்லாம் நினைவு கூற வேண்டுமா. இதையெல்லாம் நினைவு கூர்ந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, கர்த்தருடைய சன்னதியில நீ பணிந்து கொண்டு, கவனிச்சிடுங்க, நீயும் லேவியனும் பரதேசியும் சந்தோஷப்படுவீர்களாக. இப்ப நிறைய நேரங்கள்ல காணிக்கை இதுவரைக்கும் வரும் பாருங்க, இதுவரைக்கும் வரும்போது அங்க பூமி எதிர்ச்சி நடக்குதா என்ன நடக்குதா தெரியல, அது பரதேசிக்கு போகலன்னு வச்சுடுங்களேன், அந்த காணிக்கையின் பலன் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுடுங்களேன், அந்த காணிக்கையின் பலன் ஒரு லேவிக்கு போகவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், இந்த முதற் பலன் கர்த்தருக்கு நான் கொடுக்கவில்லை. நிறைய பேர் அலட்சியம் அலட்சியம் கொண்டு இப்படி வச்சுட்டு போயிடும், கவனிச்சிடுங்க. ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், நீ கொண்டு வா, நீ தொழுகின்ற இடத்துல கொண்டு வா, உனக்கு இந்த நியமிக்கப்பட்ட ஆசாரியின் இடத்துல அதை கொடு, அந்த ஆசாரியின் அதை பலிபீடத்திற்கு முன்பதாக வைக்க கடவன், நீ சாட்சி பகர வேண்டும், அந்த முதற் பலனை நீ வைத்துவிட்டு கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நினைவு கூற வேண்டும், உன்னுடைய சிறுமையை நினைவு கூறு, நீ கடினமாக நடத்தப்பட்ட காரியங்களை நினைவு கூர்ந்து இதையெல்லாம் செய்த பின்பு நீ பணிந்து கொள், அந்த பொருள் ஒரு லேவியனுக்கு, ஒரு பரதேசிக்கு,
அதை கொடுத்த முதற் பலனை கொடுத்த ஒரு நபருக்கு இந்த மூன்று பேருமாக நீங்க அதை சந்தோஷப்படுங்க. இத நிறைவேறுமானா அந்த முதற் பலன் தேவனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா எங்கேயோ திருடர்கள் விழுங்குறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இதை கள்ளர் குகை ஆக்குறீர்கள். நல்ல கவனிச்சிருங்க. அப்போ எப்பெல்லாம் ஆண்டவர் எனக்கு முதற் பலனை கொடுக்கிறாரோ நான் இதை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பெல்லாம் தேவன் முதற் பலன் தர்றாரோ அன்னைக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் டேயா மாறணும் நம்முடைய வாழ்க்கையில. முதற் பலன் தேவனுக்கு அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போது நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் அது குறிப்பா இருக்குது, அதை நம்ம செய்வோம். ரெண்டாவது ஒன்று, இது வந்து நீ கிறிஸ்டியன்ல பார்க்க முடியாது. நிறைய பேர் கத்திரிக்காய் காய்ச்சா கொண்டு வைப்போம், ஒரு மாங்காய் காய்ச்சினா கொண்டு வைப்போம். இங்க இல்லை, ஊர்ல சொல்றேன். இங்க இப்ப முதல் மாசம் சம்பளம் வாங்கினாங்கன்னு சொன்னா ஊர்ல இந்த இது முதல் மாசத்துல கிடைக்கிற சம்பளம்னு சொல்லும் போது முன்னால அப்படியே வைப்போம். இப்ப என்னாச்சுன்னா ஜீரோ கூடுது. முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு சம்பளம் 6 ரூபாய் 10 ரூபாய் இப்படி இருக்கும்போது முதற் பலன் யாருக்கு? கத்திருக்கு. இப்ப எவ்வளவு ஜீரோ கூடிட்டு, நிறைய ஜீரோஸ் கூடிட்டு. கூடுனா இங்கேயும் வரல, அது வந்தாலும் அது என்ன செய்யப்படல, பரதேசிக்கு போகல, சுதந்திரம் இல்லாத ஒரு ஊழியக்காரனுக்கு போகல, அதை கொடுத்தவனுக்கு அது போகல. இந்த மூன்றையும் தேவன் எதிர்பார்க்கிறார். இது நீங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நீங்களும் நானும் கண்டிப்பாக கடைபிடித்து ஆக வேண்டும். ஏன் இதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன் என்றால், இது தேவனுக்குரியது. தேவனுக்குரியதை அசட்டை பண்ணக்கூடாது. தேவன் ஒரு தீர்மானமா சொல்றாரு, இப்படிதான்ப்பா பண்ணணும், இது நீ பண்ணுனேன்னு சொன்னா நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அது அர்த்தம் சொல்றேன். இன்னொன்னு பாருங்க, அதே இதுல உபாகமத்துல 26 அதிகாரம் நமக்கு தெரிந்தது, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். 12 அதிகார வசனத்திலிருந்து 19 வசனம் வரையும் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தசம பாகத்தை பத்தி சொல்றார். இதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், வரத்துல எல்லாம் 10ல் 1 எடு. கவனிச்சிடுங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் பைபிள் வாசிங்க. தமிழ் தெரியும், தமிழ் பைபிள் வாசிங்க. மலையாளம் தெரிஞ்சா மலையாளம் பைபிள் வாசிங்க. ஹிந்தி தெரிஞ்சா ஹிந்தி பைபிள் வாசிங்க. வித்தியாசமா இருக்கான்னு பாருங்க. யாராவது எங்க கொண்டு வைக்க சொல்றாரு ஆண்டவர், ஏன் இப்ப வித்தியாசமா நம்ம செய்யறோம்? தேவன் அழகா சொல்றாரு, தசம பாகம் வரத்துல எல்லாம் 10ல் 1 எடு. எடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வாசல்களில் அப்படின்னா ஆலயத்தின் வாசல்ல கூட கிடையாது. உன் வாசல்களில் லேவியன் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்துல சுதந்திரம் இல்லை. இன்னைக்கு உள்ள திருச்சபை கண் திறந்து பார்க்க வேண்டும். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? நிறைய நேரங்களில் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற ரொம்ப 3-piece சூட் போடுறவங்களை தான் நம்ம பார்க்க போறோம். எங்களை போன்றவர்கள் தான் உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அன்றாடகம் கடினமாய் அவர்கள் ஒண்ணு கூட இல்லாதபடிக்கு உழைக்கிற, ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய கண்கள் திறப்பதில். ஆண்டவர் அழக சொல்றாரு, உன்னுடைய தசம பாகம், உன்னுடைய 10ல் 1, உன் வாசல் அது ஒரு லேவியனுக்கு, ஒரு பரதேசிக்கு, ஒரு திக்கற்ற பிள்ளைக்கு, ஒரு விதவைக்கு, இந்த 4 பேருக்கும் நீ பகிர்ந்து கொடு. நல்லா கவனிச்சிடுங்க, பகிர்ந்து கொடு. வசனம் என்ன இருக்கு தெரியுமா? உன் வாசல்களில் அவர்கள் புசித்து திருப்தியான பின்பு. அப்படின்னா உன் வாசலிலேயே நீ அதை பங்கு வைத்து கொடுத்த பின்பு என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துக்கு வா. ஆலயத்துக்கு வந்து நீ கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவர் சொன்னபடி பரிசுத்த பொருளை எடுத்துட்டு வந்து ஆண்டவர் சொன்னபடி எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொடுத்து விட்டேன், உங்க கட்டளைகளை நான் மீறவில்லை அப்படின்னு. இது கட்டளை. இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்வது இப்படி நான் ஆலயத்துக்கு வருவதே அல்ல, அவர் சொன்ன காரியங்களை செய்வதன் நிமித்தம் கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன் என்று ஆண்டவருக்கு முன்பதாக நான் காண்பிக்க வேண்டும். நல்லதுவா? நீங்க பரிசுத்தமான பொருள் எடுத்து வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து உங்க கட்டளை நான் மீறல, உங்க கட்டளைகளை நான் மறக்கவும் இல்லை. என்ன அருமையா சொல்றது? நான் சொல்லணுமா? என்னன்னா, ஆண்டவரே நீங்க சொன்னபடி உங்களுடைய கட்டளைகளை நான் மீறவும் இல்லை, அதை மறக்கவும் இல்லை. அது இருக்குது, நீங்க சொன்னபடி கீழ்ப்படிந்தேன். அதுக்கு பிறகு பாருங்க 15வது வசனத்துல ஒரு ஆசீர்வாத ஜபம். என்ன ஆசீர்வாத ஜபம் தெரியுமா? அந்த தசம பாக்கத்தை அப்படி செய்தவன் ஆலயத்துல வந்து என்ன ஜபிக்கணுமா? ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க இல்லையா, தசம பாக்கத்தை இப்படி கொடுத்தா நீங்க சொல்லி இருக்கிறீங்களா, வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க இல்லையா? நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் பண்ணியிருக்கிறேன். நீங்க சொன்னபடி தசம பாகத்தை எல்லாம் எடுத்து லேபியன் உலகத்தில் சுதந்திரம் இல்லாத ஒரு ஊழியக்காரனுக்கு நான் கொடுத்தேன், ஒரு விதவைக்கு கொடுத்தேன், ஒரு திக்கற்ற பிள்ளைக்கு கொடுத்தேன், ஒரு பரதேசிக்கு கொடுத்தேன், நான் பங்குச்சு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அப்படி நான் செய்வேன்னா, வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, எங்க தேசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, கானும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, இங்க ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நம்ம வந்து தசம பாகத்திலிருந்து அந்த காசு ஒரு ஏழைக்கு போகுமான சாதம்னு நினைக்கிறோம் ஐயா. கிறிஸ்டியானிட்டி தசம பார்த்து அப்படியே கவர் போட்டு இன்னைக்கு சர்ச்சஸ் எவ்வளவு ஒரு கள்ள ஸ்தலமா மாறிட்டு பாருங்க. தசம பார்க்க கவர் கொடுக்கறாங்க, தசம பார்க்க கவர் கொடுக்கறாங்க. உங்களுடைய தசம பாகங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுலையும் கோபுரம் கட்டுவதிலையும் மணி வாங்குவதிலும் போகிறபடியினால் தேசம் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ இதை பண்ணின பிறகு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து சொல்லு, பரிசுத்த பொருளை நீ சொன்னபடி செய்த ஆண்டவரே, நீ சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாங்களாம், இவ்வளவு நான் செய்தேன்னா ஆண்டவர் சொல்லுவாரன் என்ன பார்த்து கவனிச்சிடுங்க. இந்த வசனம் வேற எங்கேயுமே நீங்க வாசிக்க மாட்டீங்க, அதனால நான் சொல்றேன். இவ்வளவு நான் செய்த பிறகு கர்த்தர் என்ன பார்த்து சொல்லுவாராம், என்ன சொல்லுவாரா, நீ தேவனுக்கு சொந்த ஜனம், நீ தேவனுக்கு சொந்த ஜனம். தசம பாக்கத்துல ஒரு காசு இங்க வரல, ஆனா தசம பாக்கத்துல ஒரு காசு கூட தேவன் சொன்னபடி செய்யாம கீழ்படியாம இருந்ததும் இல்லை. எல்லாத்தையும் பங்கு கொடுத்துட்டு வந்து நான் ஜபித்த உடனே ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றா, சொல்லுவாராம் நீ எனக்கு சொந்த ஜனம். 17-19 வசனம் வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, தேவன் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம், நீ புகழ்ச்சியில கீர்த்தியில மகிமையில சிறந்து காணப்படுவ, நீ தேவனுக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பாய். இந்த நன்றி அறிவிப்பின் நாளில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன், பொத்தலான பைகளில் சேர்க்காதீர்கள். தேவன் விரும்புகின்ற காரியங்களை சொல்லும். இந்த தடவை நான் ஊருக்கு போன சமயத்தில் ஆக்சுவலாக என்ன ரொம்ப நொறுக்குன ஒரு சம்பவம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுறேன். இது வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்க, போட்டாலும் ஓகே தான், நான் நீங்கள் அறிந்து கொள்ள சொல்கிறேன். ஒரு எனக்கு சொந்தமாக காரில் இருந்ததுனால ஒரு டாக்ஸி ஒரு டிரைவர் வச்சு என் சித்தப்பா பையன் நான் மலர் எல்லாருமா நாங்கள் போயிட்டுருந்தோம் போக வேண்டிய இடங்களுக்கு. அப்போது ஒரு டிரைவர் என் தம்பி என் சித்தப்பா மகன்கிட்ட பேசிட்டு இருக்கார். சொல்லும்போது எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு மிஷனரி ஸ்தாபனம், நான் அந்த மிஷனரி ஸ்தாபனத்தோடு ரொம்ப தொடர்புள்ளன, இன்னமும் தொடர்புள்ளன, அதையும் நான் சொல்றேன். அந்த டிரைவர் பேசுறாரு, பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க கோடி கணக்கில் ஊழல்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பாதித்தது அது. நான் இம்மிடியட்டாக அவங்கள்ட்ட நீங்கள் இப்படி பேசக்கூடாது, எனக்கு அந்த ஸ்தாபனத்தை தெரியும், அவங்களோட அண்ணன்களை தெரியும், அந்த லீடர்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். என்னாலும் நான் தூங்குற மாதிரி கண்ணை மூடிட்டே இருந்தேன். பேசுகிறாங்க கோடிகள் ஊழல் அப்படின்னாங்க, எனக்கு ரொம்ப பாதித்ததுன்னு. நான் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் எழும்பி இருக்கும்போது அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கள் என்னை பார்க்க வராங்க. எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியாது, நாங்கள் வந்திருக்கிறேன்ட்டு என்னை பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்துட்டு நாங்கள் இங்கே போனோம் இங்கே போனோம் இங்கே போனோம் இதெல்லாம் சொல்கிறாங்க, எழுப்புதல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு இடத்துல ஒரு சர்ச்சு கட்டணும் இதையெல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க. அப்போ முடிந்த உடனே நான் கேட்டேன், இந்த அவங்க பகிர்ந்து கொண்டு முடிந்த உடனே ரெண்டு காரியம் கேட்டேன். ஒன்று என்னன்னா, அண்ணே கோடிகள் ஊழல்ன்னு சொல்கிறாங்களே உண்மையான்னு கேட்டேன். அவங்க எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன், நான் அப்படி கேட்பேன்ட்டு. அப்போ உடனே சொன்னாங்க, அது ஒரு ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்து போச்சுது. இல்லை இல்லை, நான் நடந்துதான் நடக்கலையாதுன்னு தெரியாதண்ணே, ஆனால் உண்மையா இப்படி பேசுறாங்க. எனக்கு கேள்விப்படும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரிந்தபடி இந்த நிறுவனம் எப்படிப்பட்டதுன்னு நான் தெரிந்து வைத்திருக்கிறபடி அது வித்தியாசம், ஆனால் இது உண்மையா அப்படிங்க. உடனே வந்த ஒரு லீடர் சொன்னாரு, நாங்கள் அவரை லீவ் கொடுத்து அனுப்பிட்டோண்ணே, இனிமே கலைகளெல்லாம் பிடுங்கப்பட்டாயிட்டு இனிமே நல்லா இருக்குன்னு. அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு உணர்த்தினார். என்னன்னா, தேவனுக்குரியது யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். நீங்களும் நானும் வொர்ஷிப் பண்ற ஊழியர்களுக்கு கொடுக்க கூடாது, ஊழியர்களுக்கு கொடுக்க கூடாது. ஆண்டவர் தசமா பார்த்து எங்க கொடுக்கணும்னு சொன்னாரு. நீங்க எங்க கொடுக்கறீங்க? நான் எங்கயா கொடுக்கறேன்? என் பிறகு கோடிகள் வராது இப்படி. என்ன யோசித்து பாருங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் நினைக்கிறபடி ஒரு ஸ்தாபனத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று கேள்விப்படும் போது நான் அதை அதிர்ச்சியோடு சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், உன் தேசத்தை நான் ஆசீர்வதிக்கணும்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், என்ன செய், உன் வரத்திலெல்லாம் பத்துல இருந்து எடு, வரத்திலெல்லாம் உன் வாசலில் அதை நீ பகிர்ந்து கொடு, பின்பு ஆலயத்துக்கு வா, தேவனிடத்தில் சொல்லு, ஆண்டவரே நீ சொன்னபடி அதை செய்வேன். வேற எந்த காரியத்தை குறித்தும் இவ்வளவு தெளிவாக உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கல, தசம பாகத்தை எதிர்பார்க்கிறார். இதற்கு இடரல் உண்டாக்குற ஒரு வசனம் இருக்குது, மல்கியம் 3:10 என்ன சொல்லப்பட்டிருக்கோம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்க சொல்லியிருக்கும் பாருங்க. நான் இப்ப பேசும்போது கூட உங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. காரணம் என்னன்னா, அது தவறு. நீங்க நான் நினைக்கிறது தவறு. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் வந்து முதல் முறை எருசலேம் ஆலயத்து போறாங்க. போகும்போது பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் வந்தாங்க. வந்து ஆண்டவர் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவங்க கேட்டாங்க, ஆண்டவர்ட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா, நீ எந்த அதிகாரத்தில், ஏன்னா சாட்டை எடுத்தாரு எல்லாத்தையும் புறாக்கெல்லாம் 3 வருஷத்துக்கு முந்தி ஊழியத்தை முடிப்பதற்காக, ஊழியத்தின் முதல் வருஷத்துல செய்யறாரு, சாட்டை எடுத்து எல்லாத்தையும் துரத்துறாரு, எந்த அதிகாரத்தினால இதை செய்தன்னு கேட்பாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றது தெரியுமா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்குள் நான் இதை எழுப்புவேன். கவனிச்சிடுங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்கப்பா, இந்த ஆலயத்தை நான் 3 நாளைக்குள்ளால என்ன செய்வேன், எழுப்புவேன். ஒன்னா பரிசேயன் ஆசாரியன் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இதை கட்டுறதுக்கு 46 வருஷம் ஆனதே, நீ இத 3 நாளைக்குள்ள எழுப்புவியான்னு கேட்டார். இன்னைக்கு இந்த பைபிள் வாசிக்கும் போது நான் அந்த பரிசேயனை பார்த்து என்ன சொல்லுவேன், ஐயா ஏசுவாமி சொன்னது உனக்கு புரியலையே, நீ இவ்வளவு மதிக்கடனா இருக்கிறியே. இன்றைக்கு ஆண்டவர் என் ஆலயம் என்று சொல்லுவதை கட்டடங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிற நீங்களும் நானும் அந்த மதிகட்ட பரிசேயருக்கு ஒப்பா இல்லையா? இவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றாரே, நீங்களே தேவனுடைய ஆலயம் சொல்லி இருக்கிறாரே. இவ்வளவு தெளிவா வேதவசனம் சொல்லியிருந்தும் கூட என் போன்ற ஊழியக்காரர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி என்று சொல்லி தசம பாகத்தை வாங்கி வஞ்சிப்பதற்கு இடம் கொடுக்கிறோமே. இவ்வளவு தெளிவா சொல்றாரு, எப்பா இதை செய்துட்டு வானத்தின் பலகனிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதான் மல்கியா 3:10 ரிப்பீட் பண்ணுவாங்க. ஆனா மல்கியா 3:10 என் ஆலயம்னு சொன்ன கட்டடத்தை நம்பி ஒரு பரிசேயனாக நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் சொல்றாரு, இந்த தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீங்க வாழ்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா அது ஆண்டவருடைய வாக்கு திட்டம், அது வந்து ஒருபோதும் ஆண்டவர் மாறமாட்டார். ஆனா நீ என்ன செய், உன் வரத்திலெல்லாம் 10 இப்படிதான் நீ செய்யணும். ஆனா என்னை போன்ற பட்சிக்கிற ஓநாய்கள் இன்னைக்கு இங்க கொண்டு வா அதை பண்ணுன்னு சொல்லிட்டு வித்தாசம். நான் இதை ஊருக்கு போன சமயத்துல ஊழியர்களிடத்துல பகிர்ந்து கொள்வேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தசம பாகம் இல்லாம வண்டி ஓடாதுன்னு. எவ்வளவு வஞ்சிக்கிறோம் நம்ம ஆண்டவரை, வஞ்சிக்கிற நம்ம நாம் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடிய முடியும். தேவன் மாறாதவர். அப்ப கவனிங்க, முதற் பலனை என்ன பண்ணணும், தசம பாகத்தை என்ன பண்ணணும், 3வது ஒண்ணு. இதையும் நீங்களும் நானும் செய்யணும். எதுக்காக என்ன ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, யாத்ராகமும் 20 அவருடைய 10 கற்பனைகள்ல ஒண்ணு சொல்லுவார், வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. ஞாபகத்தில் வச்சிருங்க, வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. என்ன சொல்வார்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதோ எங்க தப்பு விழுந்துச்சுன்னு சொல்ல தரல. ஏன்னா சிலவங்க அப்பா பிள்ளை, சிலவங்க அம்மா பிள்ளை. சிலவங்களுக்கு அப்பாவை கனம் பண்ண விருப்பமா இருக்கும், சிலவங்களுக்கு அம்மாவை கனம் பண்ண விருப்பமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அழக்க சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாங்க. நான் இதை மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல நான் ஊருக்கு போகும்போது மனசுல யோசிச்சுட்டே போனேன். என்ன நினைச்சிட்டு போனேன்னா, உங்க ஃபேமிலிஸ் போகணும், பார்க்க போனோம், ஆனா சொல்லாம போனோம். காரணம் என்னன்னா, சொல்லிட்டு போய் நிறைய அனுபவிச்சிட்டேன். உங்களுக்கு கொடுக்காத பதார்த்தங்கள் எல்லாம் கொண்டு வச்சிருவாங்க, நீங்க கூட சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, அதெல்லாம் கொண்டு வச்சிருப்பாங்க. அதனால இந்த இடத்த சொல்லாம போகணும், தீர்ந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்ப நாங்க போனோம், ஒரு 10 வீட்டுக்கு போயிருக்கோம். இங்க ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற மக்களே 10 வீட்டுக்கு போயிருக்கோம். சரியா, 10 வீட்டு போனோம். பயங்கர மழை, என்னாலும் போயிருக்கேன். அப்ப என்னாச்சு, வீட்டுல இல்ல இல்லையா, யாரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க, சொல்லி விட்டாங்க இங்க இருந்து. நீங்க அப்படி சொல்லாம போனா வீட்டுல இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, வீட்டுல இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்தோன்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுட்டா போயிடலாம், இல்லைன்னா இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஒரு வீடு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்க பெற்றோர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க என்பதற்கு அது ஒரு அடையாளம். நான் ஒரு ஊழியக்காரன் தான், என்ன பார்த்ததே கிடையாது. ஆனா எங்களை அவங்க ட்ரீட் பண்ணதுல எனக்கு புரிஞ்சது, எவ்வளவு தே லவ் யூ. உங்கள் தாய் உங்கள் தகப்பன் கடினமாய் உழைக்கிறாங்க, கடினமா உழைக்கிறாங்க,